வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிப்பார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுகங்கள் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்த சந்திப்பின்போது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு உள்ள அனுபவம் மற்றும் நீண்டகால பொதுவாழ்வு நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி பாகுபாடின்றி திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திரு சி பி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவித்தது தமிழகத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். துறைமுகங்கள் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவையில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மாநில கடல்சார் வாரியங்களை ஏற்படுத்துவதற்கும் அதன் மூலம் சிறு துறைமுகங்களை நிர்வகிப்பதற்கும் இது வகை செய்யும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்ஷு சுக்லா குறித்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுபான்ஷு சுக்லாவின் சாதனையைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 11 ஆண்டுகள் படைக்கப்பட்ட சாதனைகள் குறித்து அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறினார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் விஞ்ஞானிகளையும் பாராட்ட எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மற்றும் சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சோதனையின் போது சொத்து மற்றும் முதலீட்டிற்கான ஆவணங்களும் டிஜிட்டல் தரவுகளும் கைப்பற்றப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சிப் பணிகளை படிப்படியாக தனியார் மயமாக்குவதை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அரசு சார்ந்த தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உடனடியாக குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் மற்றொரு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்ற தீர்மானமும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மோடி அரசின் 11 ஆண்டுகள், உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை 19ஆம் தேதி முற்பகலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளை கடக்கக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.
இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் தமிழக எல்லையான பிலிகுண்ட்லுவை இன்று வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இவ்விரு அணைகளில் இருந்து வினாடிக்கு 9000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று மாலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 43000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்ந்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
மொபைல் பாஸ்போர்ட் சேவை முகாம்கள் மூலம் நாளொன்றுக்கு 45 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாக அதற்கான இயக்குநர் திரு கோவிந்தன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று இந்த சேவை முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார்.
மொபைல் வேனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, டோர் ஸ்டெப்லேயே போயிட்டு பாஸ்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கிளாஸஸ் இருக்கும். பாஸ்போர்ட் சேவா கேந்திராவுக்கு வந்து டூரிங் த ஒர்க்கிங் டேஸ்ல வந்து வரது கஷ்டமா இருக்கும். இன்ஸ்டியூஷன் ரெக்வஸ்ட் வரப்ப அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கு, அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு வி ஆர்கனைஸ் இஸ் மொபைல் கேம்ப். மொபைல் கேம்ப்ல பாத்தீங்கன்னா இங்கேயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடலாம். ஒரு நாளைக்கு வந்து 40 to 45 அப்பாயின்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண முடியும். மொபைல் வேன் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரல் பப்ளிக் ஆல்சோ, சம் ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ்ல வி வில் பி ஓப்பனிங். அவங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் லொகேஷன் போனாங்கன்னா அங்கேயும் வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க அவைல் பண்ணலாம். சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 to 7 days அந்த டைம்ல வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆயிடுது.
மாவட்ட செய்திகள். மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வரும் கலைமாமணி விருது பெற்றவருமான ஆர் வி கிருஷ்ணனின் இறுதிச் சடங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்திக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கியது. எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 3 மற்றும் 10ஆம் தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கசக்ஸ்தானின் ஷிம்கென்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஜூனியர் பிரிவில் கபில் தங்கப்பதக்கத்தையும் ஜொனாதன் ஆண்டனி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். இதன் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 10 மீட்டர் சீனியர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் மற்றும் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பல்கேரியாவின் சாமகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 79 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அமித் கசக்ஸ்தானின் எர்கான் அபிலை வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சுமித் மாலிக் அஜர்பைஜானின் வாசிப் பஹிரோவை வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஹிரட்டோ ஷினோசுகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மணிகா பத்ராவை வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிப்பார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுகங்கள் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.